சிறப்பு நேர்காணலிலே நாம் இன்று சந்திக்க இருப்பவர் தமிழ் திரையிசையின் இன்றைய இளைய நட்சத்திரம் மதன் கார்கி அவர்கள். தமிழ் திரையிசையிலே கவிஞர் கண்ணதாசனுக்கு பிறகு சகாப்தமாக விளங்கி வருகின்ற பாடலாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களது வழியில் அவரது தனையன் மதன் கார்கி அவர்கள் இன்று தமிழ் திரையில் தனக்கென ஒரு பாணியை அமைத்திருக்கின்றார். 2011 ஆண்டு மதன் கார்கி அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்த ஆவணத்திற்காக அவரை நாம் சந்திக்கின்றோம். வணக்கம் மதன் கார்கி.
வணக்கம் பிரபா. ஆஸ்திரேலிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள்.
வணக்கம் வணக்கம். அதாவது முதலில் ஆஸ்திரேலியாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கின்றது, அதையும் நேர்களுக்கு சொல்லிவிடுங்கள்.
கண்டிப்பா. நான் வந்து சென்னைக்கு அடுத்து ரொம்ப அதிகமா வாழ்ந்த ஊர் வந்து ஆஸ்திரேலியா தான். பிரிஸ்பேன்ல வந்து ஒரு 6 வருஷம் கிட்ட அங்க நான் படிச்சேன், அங்க வேலை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா மக்கள் முக்கியமா ரொம்ப வந்து நட்போட பழகும் அவங்களோட இதுவும், அந்த மண் அந்த காற்று எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அங்க இருந்து வந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப திருப்பி என்னோட குரல் வந்து ஆஸ்திரேலியால வந்து உங்க மூலமா ஒலிக்குது. சோ அதுக்கு உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றி.
நன்றி நன்றி. ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா உங்களை போன்ற ஒரு மகனை இழந்தாலும் இன்னொரு வடிவத்திலே எமது தமிழ் உலகத்திலே ஒரு படைப்பாளியாக உங்களை நாம் பெற்றிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே அதாவது தமிழ் திரையுலகை எடுத்துக்கொண்டால் நடிப்பு, தொழில்நுட்பம், இசை என்று வாரிசுகள் தமது திறமையை காட்டி வருகின்றார்கள். என்னுடைய அறிவு கட்டியவரை முதல் முறை இந்த பாடலாசிரியராக அதாவது வாரிசாக நீங்கள் தான் புறப்பட்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
ஆமா சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஃபாதர் பர்சன், ஆனா வந்து அவங்க முழு நேரமா அது மட்டும் சொல்லிட்டு பண்ணல, பாடல்கள் மட்டும்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்னு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கு, முன்னாடியே பாடல்கள் எழுதியிருக்காங்க.
ஆனாலும் ஒரு முழுமையான ஒரு கவிஞராக இப்பொழுது உங்களை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பு எப்படி அமைந்திருந்தது?
எப்படி தொடங்கினது வந்து, நான் வந்து ஆஸ்திரேலியால படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்னோட PhD பண்ணிட்டு இருந்தேன் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட்ல. அங்க நான் பண்ணினக்கு வந்து நிறைய எனக்கு ஓய்வு நேரம் நிறைய இருந்துச்சு. மாலையில அந்த கல்லூரியில இருந்து வந்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல்கலைக்கழகத்துல இருந்து வந்துட்டு நிறைய நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்துல ஏதாவது புதுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்த சமயத்துலதான் ஒரு பாடல்கள் நம்மளா வந்து எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு டியூன் போடணும்னு தோணுச்சு, நானே டியூன் போட்டு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ராசஸ். இது நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, நம்ம போய் ஏதாவது வேலையில சேர்ந்தா கூட இதை பகுதி நேரமா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. சென்னைக்கு வந்தவொடனே அப்பா கிட்ட சொன்னேன். அப்பாவுக்கு வந்து அவ்வளவா விருப்பம் இல்லை நான் வந்து பாடல்கள் எழுத வரேன்னு சொன்ன உடனே வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து நான் என்னோட அகாடமிக் லைன்ல இவ்வளவு PhD வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு டாக்டரேட் வாங்கிட்டு வந்துட்டு சினிமால பாட்டு எழுத வேணாம், நீ உன்னோட அகாடமிக் சைட்ல போக்கஸ் பண்ணிருந்தாங்க. என்னால அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல இது மாதிரி எனக்கு ஏன் இது இவ்வளவு பிடிச்சிருக்கு நான் பண்ணணும் அப்படின்னு. ஆனா நான் வந்து அதனால அவருடைய பேர் பயன்படுத்தாம நான் நிறைய பேர் பிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் போய் பார்த்தேன், மீட் பண்ணேன். அவங்ககிட்ட என்னோட பாடல்கள் நான் எழுதி வச்சிருந்த சில பாடல்களோட சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தேன். நிறைய பேர் பார்த்தாங்க, பிடிச்சிருக்கு அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. நிறைய பேர் மீட் பண்ண கூட முடியல, நிறைய பேர் போனே வந்து எடுத்துட்டு போனே கட் பண்ணிட்டாங்க. இது ஒரு வருஷமா இந்த தேடல் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா அந்த எந்திரன் படத்துல வந்து நான் தொழில்நுட்ப ஆலோசகரா சேர்ந்தேன் இயக்குனர் சங்கர் அவர்கள்கிட்ட. அங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து என்னோட வசனங்கள் எழுதிட்டு இருந்தேன். அதே மாதிரி அப்ப வந்து பாடல்களும் என்னோட நான் எழுதி வச்சிருந்த சில பாடல்கள் அவர்கிட்ட காட்டினேன். அதுவும் இந்த படத்துல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊகிச்சு ஒரு பாடல் எழுதியிருந்தேன். ஒரு எந்திர மனிதனுக்கு காதல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ட்டு அவர் வந்து அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா என்னோட படத்துல இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வச்சிருக்கேன், பாக்கலாம் நம்ம எப்ப வரப்போகுதுன்னு தெரியல, நம்ம அது மாதிரி எழுத வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் வசனங்கள் எழுதிட்டு இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்துல வந்து நடுவுல வந்து அவர் இந்த சிச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. அப்படிதான் ஆரம்பிச்சது பாடல்கள் பயணம்.
உண்மையிலேயே ஒரு மிகப்பெரும் இயக்குனருடைய திரைப்படம், அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரும் நடிகர் என்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு படத்திலே உங்களுடைய அறிமுகம் அமைந்திருக்கிறது இல்லையா?
சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பாடலாசிரியர்களோ எழுத புதுசா எழுத வரவங்களோ அவங்களோட நிறைய பேரோட வாழ்க்கை லட்சியமாவே அது இருக்கும். என்னன்னா அப்படி எப்படியாவது வந்து ரஜினி அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடல் எழுதிடணும், இல்லனா எப்படியாவது சங்கர் அவர்களோட இயக்கத்துல ஒரு பாடல் எழுதணும்னு நிறைய பேர் வந்து ரஹ்மானோட இசையில ஒரு பாடல் எழுதினா அது பெரிய சிறப்பு, அது ஒரு பாட்டாவது பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பாடலாசிரியர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அதான் ஒரு கனவாவே வராங்க எழுத வரும்போது. எனக்கு அது மூணுமே வந்து முதல் படத்திலேயே கிடைச்சது, முதல் பாடல்லயே கிடைச்சதுன்றது வந்து ரொம்ப பெருமை ஒரு விஷயமா நினைக்கிறேன்.
நிச்சயமாக அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்த வெற்றிகள் என்பது ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய வகையிலே பல இசையமைப்பாளர்களிடம் நீங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள். அதாவது 2011 ஆண்டை பொறுத்தவரையிலே 50 பாடல்களை நீங்கள் எழுதி இந்த ஆண்டு ஒரு குறுகிய காலத்திலேயே நிறைய பாடல்களையும் எழுதி குவித்திருக்கிறீர்கள். அதற்கு எமது வாழ்த்துக்களையும் இந்த வழியில் பகிர்ந்து கொள்கின்றோம்.
ரொம்ப மகிழ்ச்சிங்க.
அதாவது ஹாரிஸ் ஜெயராஜிலிருந்து குறிப்பிடத்தக்க இசையமைப்பாளர்களிடம் நீங்கள் பணியாற்றியிருப்பீர்கள். சமீபத்திலே தமனுடன் கூட இணைந்திருக்கின்றீர்கள். இப்படி நீங்கள் பணியாற்றிய இசையமைப்பாளர்களிடம் இருந்து, அதாவது ஒவ்வொருவருடைய வேலை வாங்குகின்ற திறனும் வித்தியாசப்படும் இல்லையா?
ஆமாங்க.
அவர்களை உங்களுடைய பார்வையில், அதாவது இதுவரை நீங்கள் பணியாற்றிய முக்கிய இசையமைப்பாளர்களை பொறுத்தவரையிலே, அவர்களிடம் உங்களிடமிருந்து எப்படியான வகையிலே உங்களுடைய திறமையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள்?
எனக்கு வந்து ஒவ்வொரு இசையமைப்பாளர் கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டது நிறைய விஷயம். அவங்களோட ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஒர்க்கிங் ஸ்டைல், அவங்களோட வந்து பணியாற்றும் விதமே வேறையா இருக்கும். ரஹ்மான் அவர்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப பண்ணது முதல் படத்துல நான் வந்து ஒரு ஒரு இரண்டு முறைதான் தொலைபேசியில பேசினேன், அவரை பார்க்க கூட இல்ல பாடல்கள் ஒளிப்பதிவு ஆகிற வரைக்கும். அந்த அவர் பேசின கான்வர்சேஷன் அவர் வந்து ரொம்ப அழகா அவரோட ரெக்குயர்மெண்ட் சொன்னாரு. எனக்கு வந்து இந்த பாடல்கள்ல வந்து ஓசை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், காதுக்கு வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கணும் ஓசைகள்னா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது மாதிரி வந்து ரொம்ப இது மாதிரி இந்த சாஃப்டான விஷயங்கள்லாம் வேணும். இது வந்து எனக்கு இது மாதிரி அவங்க கொடுக்கற இன்புட், ஒவ்வொரு இன்புட்டும் இது மாதிரி அவங்க கேட்கற ரெக்குயர்மெண்ட்டும் எனக்கு வந்து என்னோட ஆராய்ச்சி சைட்ல வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு வார்த்தை இனிமைன்னு சொல்றாங்க, இனிமே கேட்கறதுக்கு இனிமையா இருக்குன்னு சொல்றோம், அது வந்து எப்படி சொல்றோம், என்ன வந்து அதுக்கு பேசிஸ், அப்புறம் நம்ம ஒலி எந்த இடத்துல இருந்து ஒலி வருதுன்றத வச்சா, இல்லனா வந்து இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம்னு நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கமே அதை பேஸ் பண்ணியா எப்படி இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அது தனியான ஆராய்ச்சிகள் நான் நிறைய பண்றதுக்கு எனக்கு ரொம்ப இது ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. ஹாரிஸ் அவர்கள்கிட்ட வந்து பண்ணும்போது அவர் வந்து எப்பவுமே எதிர்பார்க்கறது வந்து ஒரு புதுசான வார்த்தைகள், ரொம்ப யாரும் அதிகமா கேட்காத மாதிரியான வார்த்தைகள் மாதிரி கொண்டு வாங்க, ரொம்ப கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அதே சமயத்துல சவுண்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது புதிய வார்த்தைகள் தேடணும்ன்ற ஒரு தேடல் ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். அந்த என்னமோ ஏதோ பாடல்ல வந்து பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் வந்து அவர் கொடுத்த ஒரு உத்தரவு. அதே மாதிரி வந்து தமன் கிட்ட வந்து ரொம்ப வேற மாதிரி. தமன் வந்து தமிழோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்ல தாட்ஸ், ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ், அப்படியே ஃப்ளூயிடா இருக்கணும் பாட்டு வந்து பாடும்போது, ரொம்ப நல்ல ஃப்ளூயிடா போகணும். வித்யாசாகர் அவர்கள் கூட வேலை பார்த்தேன். அவர் கூட வேலை பார்த்தது வந்து அவர் வந்து மத்த எல்லாத்துக்கும் மேல வந்து நல்ல ஆழமான கருத்துக்கள் வேணும், நல்ல ஆழமான வரிகள் வேணும், தமிழ் அந்த டெப்த் பாப்பாரு அவரு. சோ அவருடைய அவர் கூட வேலை பார்த்த பாடல்கள்ல ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அதே மாதிரிதான், அவங்களோட ஒவ்வொரு அவங்களோட தேடல் வெவ்வேற மாதிரி இருக்கு. அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் போது நிறைய விஷயங்கள் புதுசா கத்துக்க முடியுது.
அது நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பாடல், அதாவது மலையாள திரை இசையில் அதிகம் அறியப்பட்ட ஒரு இசையமைப்பாளர், ஆனால் அவருடைய திறமை என்பது அசாத்தியமானது, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது தமிழிலே, அதிலும் உங்களுடைய பாடல் வரிகள் சிறப்பாக கவனிக்கப்பட்டது, குறிப்பாக 180 என்ற திரைப்படம் இல்லையா?
ஆமா ஆமாங்க. அது சரத் வந்து எனக்கு அவர் வந்து பாய் ரொம்ப ஒரு ஹியூமரஸான பர்சன். அவர் கூட வேலை பார்த்தது வந்து நாங்க அவ்வளவு சிரிச்சுட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தரும், நானு ஜெயேந்திரா அப்புறம் எங்களோட டீம் முழுக்க அவ்வளவு என்ஜாய் பண்ணிப்பா ஒவ்வொரு பாடலும் பண்ணும்போதும். அவரோட டியூன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், அது மட்டும் நான் எப்பவுமே நான் கவனிப்பேன். மற்ற எல்லா இசையமைப்பாளர்கள் கிட்ட இருந்தும் அவரது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய நெடில்கள் பயன்படுத்துவார் அவருடைய பாடல்கள்ல. நெடில்கள் தான், முழுக்க முழுக்க நெடில்கள் நிறைய. இப்ப வந்து நீ கோரினால் வானம் மாறாதா அந்த பாடல்னா வந்து அவர் வந்து அந்த போடும்போதே வந்து அதுக்கு ஏன்னா அது சங்கதிகள் எல்லாத்தையுமே அதை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் அதை பாடணும் அப்படின்றதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டேதான் அந்த டியூன் ஒண்ணு பண்ணுவாரு. அவரோட குரலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அவர் குரல்ல தான் பாடி டியூன் எல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 180 படத்துல. அந்த படத்துல 6 பாடல்கள் பண்ணிருக்கேன் மொத்தமா. ஒவ்வொரு பாடலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். சந்திக்காத கண்களிலும் பாடல் வந்து எனக்கு மனசு ரொம்ப பிடிச்ச பாடல்.
ஆமாம், அற்புதமான பாடல். அதாவது இப்படியாக உங்களுடைய அந்த வெற்றிகள் என்பது வெறுமனே பதிந்து வைக்கக்கூடியவை அல்ல, ரசிகர்களுடைய மனதிலும் நீங்காத இடம் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 2011 ஆண்டினுடைய மாபெரும் வெற்றி காவியமான கோ திரைப்படத்திலே உங்களுடைய அந்த என்னமோ ஏதோ என்ற பாடல், அந்த பாடல் அந்த திரைப்படத்தினுடைய ஒரு விளம்பரமாகவும் அமைந்ததோடு உங்களுக்கு நிறைய ரசிகர்களையும் விருதுகளை கூட அளித்திருக்கின்றது இல்லையா?
ஆமாங்க, நிறைய விருதுகள் அந்த பாடலுக்கு தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் அந்த பாடல் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது கே வி ஆனந்த் அவர்களுக்கும் ஹாரிஸ் அவர்களுக்கும் தான். ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்து அந்த பாடல்ல பயன்படுத்தின வார்த்தைகள்னா வந்து நான் புதுசா வர இயக்குநர்கள்கிட்டயோ இல்ல இசையமைப்பாளர்கள்கிட்டயோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. ஏன்னா இது மாதிரியான வார்த்தைகள் வேணாம், இது யாருக்கும் புரியாது, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லியிருப்பாங்க. ஆனா கே வி ஆனந்த் அவர்கள் வந்து அவரே வந்து ஒரு நிழற்பட கலைஞர்ன்றதுனாலயும் அப்புறம் ஹாரிஸ் அவர்கள் வந்து புதிய வார்த்தைகள் எப்பவுமே வரவேற்கிறதா அது மாதிரியான ஒரு பாடல் பண்ண முடிஞ்சது, அந்த ஒரு சின்ன சுதந்திரம் தான் நாங்க வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் அவங்க கொடுத்த அந்த சுதந்திரத்துக்கு. அந்த பாடலோட சூழ்நிலை வந்து கே வி ஆனந்த் அவர்கள் வந்து சொன்னப்போ வந்து ரொம்ப சிம்பிள், வழக்கமான வந்து ஒரு காதல் பாடல் தான். அந்த ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுன்னு பாக்குறான், அது காதலா இல்லையான்னு தெரியல, இது காதலா இல்ல அதுக்கு நடுவுலியா இல்ல நட்பா என்னது, இந்த குழப்பங்கள் தான் இந்த பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அவர் சொன்னாரு, இதுதான் இப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன், அது நீங்க ஏதாவது நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், இது வந்து சிச்சுவேஷன் ரெகுலரா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த போட்டோகிராஃபர், அவன் வந்து ஒரு போட்டோகிராஃபர் அந்த பையன் ஒரு பிரஸ்ல, சோ இந்த பிரஸ் அட்மாஸ்பியர் அப்புறம் அந்த ஒரு அந்த புகைப்படக்கலை இது சம்பந்தமான வார்த்தைகள் வச்சு நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். பண்ணுங்க எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பாடல் ஆரம்பிச்சது, பாடல் முடிச்ச உடனே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பாட்டு எங்க டீம்ல. சோ அதனால வந்து ரொம்ப நல்லா போச்சு. அந்த குவியமிலா காட்சி பேழை, அப்புறம் வண்ணம் பிறடுது நினைவில், நிழலை திருடும் மழலை, எல்லாமே வந்து அந்த புகைப்பட கலை சம்பந்தமான வார்த்தைகளாவே கொண்டு அந்த தாட்ஸ் சிந்தனைகளாவே அதையும் காதலையும் கலந்து பண்ணதுனால ஒரு புதுமை இருந்துச்சு. கேக்குறவங்களுக்கு வந்து புதிதான வரிகள் புதிதான சிந்தனைகள் வந்து இசையில போகும்போது அவங்க மனசுல வந்து ரொம்ப
நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது ஒரு சம்பிரதாயபூர்வமான கேள்வி, பொதுவாக கவிஞர்களும் சரி இசையமைப்பாளர்களும் சரி இந்த கேள்வியிலிருந்து எப்பொழுதுமே விலக்கப்பட மாட்டார்கள். அப்பளவுக்கு ஒரு வழக்கமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது இந்த கேள்வி. அதாவது பாட்டுக்கு மட்டு மட்டுக்கு பாட்டு, உங்களுடைய இந்த 50 பாடல்களை கடந்த அனுபவத்திலே ஏதாவது ஒரு பாடல், நீங்கள் எழுதி வைத்த பாடலை இசையமைத்த அனுபவம் கிட்டியிருக்கின்றதா?
வித்யாசாகர் அவர்களோட இசையில வந்து ஒரு பாடல் அது மாதிரி பண்ணோம், முழுக்க முழுக்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை இசையமைச்சாங்க. மற்றபடி இன்னொரு ஒரு பொன்மாலை பொழுதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வெளிவரப்போகுது, அந்த அடுத்த மாதம் வெளிவருது. அந்த படத்துல வந்து ஒரு பாடல், அதுவும் பாடலோட ஒரு இது எப்படி நடக்குதுன்னா, இது எழுதுறது வந்து பல்லவி மட்டும் தான் நான் முன்னாடி எழுதி கொடுத்துருவேன், அதுக்கு அவங்க இசையமைச்சு அதுக்கு சரணங்கள் எல்லாம் போட்டோன்னா சரணம் வந்து நான் மெட்டுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். முழுசா வந்து நான் பாட்டு எழுதிட்டு அந்த பாட்டு அப்படியே வந்து இசையமைச்சது வந்து வித்யாசாகர் அவர்கள் தான், இளமை இதோ இதோன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல.
இப்படியாக அதாவது இசையமைப்பாளர்களை பொறுத்தவரையிலே சில இசையமைப்பாளர்களுடைய பாங்கு அந்த மிட்டமைக்கும் பொழுது சில டம்மி வரிகளை போட்டு அந்த கவிஞருக்கு பாடலை காட்டுவது, பின்னர் கவிஞர் பொருத்தமான இலக்கிய நயம் அல்லது திரை இசை இலக்கணம் பொருந்திய பாடல்களை எழுதி கொடுப்பது என்பது ஒரு வழக்கம் இல்லையா? ஆனால் இன்றைய தமிழ் சினிமா யுகத்திலே இன்னும் ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அதாவது இந்த டம்மி வரிகளே நிலைத்து அந்த பாடலை இறுதி வடிவமாக மாற்றுகின்ற ஒரு போக்கு ஒரு சில பாடல்களிலே வந்திருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நான் வந்து தெரியல, அது வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து ஒரு ஒரு பயன் இருக்கு, இதுதான் அதோட இதுக்காக தான் அந்த பாடல் பண்ண அந்த எழுதுறாங்க, இதுதான் அதோட பர்பஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரிதான் வரிகள் இருக்கணும்னு நான் நம்புறேன். அவங்க வந்து அந்த பாடல் ரொம்ப எளிமையா இருக்கணும், எல்லாருக்கும் புரியணும், யாரும் வந்து ரொம்ப யோசிக்க வைக்க கூடாது, கேட்ட உடனே அப்படியே அவங்க சிரிக்கணும், அந்த நிமிஷத்துல வந்து எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரு திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும் பண்ணப்படுற பாடல்கள் வந்து அது சரிதான், எனக்கு வந்து அது தவறா படல. எல்லா பாடல்களும் அப்படி இருக்க முடியாதுன்றது என்னோட நம்பிக்கை. எனக்கு வந்து பாடல்கள் வந்து போட்டுக் கொடுக்கும்போது ரஹ்மான் அவர்கள் வந்து முதல் பாடல் இரும்பிலே ஒரு ஹிருதயம்கான டியூன் கொடுத்தாங்க. அந்த டியூன் வந்து கேட்டப்போ அந்த டியூன் முழுக்க முழுக்க ஆங்கில வரிகள் தான் போட்டு எழுதியிருந்தாங்க. பெர்முடேஷன், காம்பினேஷன், ஓப்ராவின் ஃப்ரீ இன்ஃப்ராசவுண்ட், ஏதாவது இது மாதிரி ஃபுல்லா டம்மி வெர்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி, கியூவின் தியரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு மேத்தமெட்டிக்ஸ் இதுல இருக்க வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஒரு டியூன் மாதிரி அந்த டியூன் கொடுத்திருந்தாங்க. அந்த டியூன்ல வந்து அதெல்லாம் மறந்துட்டு அது வந்து அந்த அன்லேர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு ஒரு வாட்டி அந்த டியூனை தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த வார்த்தைகள் தான் திருப்பி திருப்பி காதுல வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகளை மறந்துட்டு நம்ம வந்து தமிழ்ல யோசிக்கும் போது கொஞ்சம் சில சமயங்கள்ல சிரமமா இருக்கும். என்னமோ ஏதோ பாட்டுக்கும் அதே மாதிரிதான். ஹாரிஸ் சார் வந்து கொடுத்த டியூன்ல அந்த குவியமிலா காட்சிப்பேழை வரைக்கும் முழுக்க முழுக்க ஆங்கில வரிகள் தான் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு பேபி வாக்கிங் பை தி சி, வாக்கிங் பை தி சி அப்படின்ற மாதிரி ஒரு டியூன் ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து நான் எப்பவுமே வந்து அது நான் ஒரு டியூன் வந்த உடனே அதை வாங்கிட்டு நான் அதை சும்மா அந்த தன்னான மீட்டர் மாதிரி ஒன்னு தனியா போட்டுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. அதனால வந்து அது இதுல இருக்காது.
எங்களுடைய அனுபவத்திலே உங்களுக்கு ஒரு ஒரு சவாலாக அமைந்த மட்டு அல்லது இதுவரை வந்த பாடல்களிலேயே உங்களுக்கு அதிக வேலை கொடுத்த பாடல் என்றால் எதை சொல்வீர்கள்?
ரொம்ப அதிக வேலை கொடுத்த பாடல்கள் சேலஞ்சிங்கான பாடல்கள் நிறைய வந்துச்சு. நீ கோரினால் வானம் மாறாதா பாட்டு 180 படத்துல அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பாட்டு. ஏன்னா அந்த பாடல் வந்து அந்த ஒவ்வொரு வரியும் வந்து சாதாரண ஒரு காதல் பாடல் கேட்கற மாதிரியான ஒரு ஒரு இதை கொடுக்கணும். ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு வரியும் வந்து ஒரு ஒரு விடுதலைக்கான ஒரு கேள்வி அது மாதிரி ஒரு பொருளை வந்து தேடி ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி அந்த பாடலையே அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு வரியும் நீ கோரினால் வானம் மாறாதா, தினம் தீராமலை மேகம் தூராதான்ற வரி வந்து ஒரு ஷவர், ஒரு ஷவரை வந்து குறிக்கும். அந்த பெண் வந்து ஷவர்ல தான் முதல் க்ளூ இருக்கும். அந்த க்ளூ அந்த ஷவர்ல போயிட்டு அந்த க்ளூவை பார்த்த உடனே அந்த இடத்துல அடுத்த இடத்துக்கான இருக்கும். தீயை இன்றியே நீ என்னை வாட்டினாய், உன் ஜன்னலை அடைத்தடைத்து பெண்ணை ஓடாதே. சோ தீ இல்லாம நீ என்ன வாட்டுறேன் அந்த பெண்ணை பார்த்தும் சொல்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அது ஒரு மைக்ரோவேவ் அவனையும் குறிக்கும். மைக்ரோவேவ் அவனுக்குள்ள அடுத்த க்ளூ இருக்கும். அந்த க்ளூ அவ எடுத்துட்டு பாக்கும்போது அதுல ஓடும் ஓடும் அசையாது ஓடும் அழகியேன்னு சொல்லிட்டு முடியும். சோ இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கிளாக், ஒரு கடிகாரத்தை வந்து மீன் பண்ணுவோம். கடிகாரத்தை தேடி போவா, அங்க அடுத்த பரிசு அவளுக்கு இருக்கும். இது மாதிரி வந்து அந்த பாடல் முழுக்க ஒவ்வொரு வரியுமே வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டிவ். இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. அது இல்லாம வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து ஒரு ரெகுலரான சிச்சுவேஷன்ல வர பாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு காதல் பாடல், ஒரு பையனும் பெண்ணும் பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள வந்து காதல் அரும்புது. இந்த இதை வந்து புதுசா பதிவு பண்ணணும்னு வர பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் இது எல்லாத்தையும் விட. ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு 10,000-20,000 பாடல்கள் தமிழ்ல இருக்கு. எத்தனையோ பாடல்கள் வந்து சொல்லிருக்கலாம். அதெல்லாம் சொல்லாத விஷயத்த புது விஷயங்களை நம்ம சொல்லணும்னு நம்ம நினைக்கும் போது அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. யாராவது ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, இதான் கான்செப்ட், இப்ப வந்து ஒரு ஒரு எந்திரம் வந்து காதலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கான்செப்டே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு போது நமக்கு வரிகள் ரொம்ப ஈஸியா வந்துருது.
7 அறிவு திரைப்படத்திலே ஒரு சீன மொழி பாடல் உங்களுடைய கைவண்ணத்திலே வந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
நண்பன் படத்துக்காக ஒரு பாடல் வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்துல வந்து ஹாரிஸ் சார் வந்து கேட்டாங்க, நீங்க நிறைய மொழிலாம் எழுதிட்டு இருக்கீங்க, எனக்கு சீன மொழியில வந்து யாராவது ஆளுங்க தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு ஒரு பாட்டு வேணும் இதுக்கு இதுக்கு 7 அறிவு படத்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் வந்து ஆஸ்திரேலியால படிக்கும்போது நான் சீன மொழி கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார், ஒரு 3 லெவல் நான் படிச்சேன். எனக்கு பேசிக் சைனீஸ் தெரியும், பேச முடியும், என்னால கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறதுக்கும் தெரியும். நான் வந்து நான் வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன், என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் முருகதாஸ் சார் போய் மீட் பண்ணேன். பார்த்தா அவருக்கு போதி தர்மன் பத்தின அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இவரை பத்தி தான் ஒரு பாட்டு வேணும், ஆனா வந்து ஒரு குழந்தை பாடுற மாதிரியான பாட்டு, அதனால ஒரு குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருந்தா போதும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சீன மொழி தெரியுமோ அது அதுல ஒரு பாதிதான் தெரியும் எனக்கு, ஒரு சீன குழந்தைக்கு தெரிஞ்ச இதுல. அதனால அந்த இதுல இருந்து ரொம்ப எளிமையா எழுத முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த பாடல் அப்புறம் அது அப்படிதான் ஆரம்பிச்சது. நான் அந்த போதிதர்மனோட அவருடைய அவரோட வரலாறு வந்து இணையத்துல கொடுத்திருந்தது வரைக்கும் நான் படிச்சேன். அவங்க கொடுத்த கட்டுரைகள் எல்லாமே படிச்சேன். அதுல இருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையா ஒரு குழந்தையோட பார்வையிலிருந்து பதிவு செய்யற மாதிரிதான் அந்த பாடல் வந்து எழுதினேன். அந்த பாடல் நம்ம சொல்ல மறந்துட்டேன், அந்த பாடலும் வந்து நான் எழுதிட்டு பாதி பாடல் வந்து நான் எழுதிட்டேன், அதுக்கு மெட்டு அமைச்சாங்க. அப்புறம் மீதி பாடல் வந்து அவர் அமைச்ச மெட்டுக்கு நான் புதுசா வார்த்தைகள் போட வேண்டி இருந்துச்சு. ரெண்டுமே கலந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த முதல் 4 வரிகள் நான் முன்னாடி எழுதினது, அதுக்கு வந்து அவருக்கு இசையமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இருந்த வரிகள்லாம் அவர் போட்ட இசைக்கு ஏத்த மாதிரி நான் வந்து சீன வரிகள் எழுதினேன்.
அதாவது உங்களுடைய தந்தை கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பொறுத்தவரையிலே சங்க இலக்கியங்களுக்கு நிகரான உபமானங்களையும் எடுத்தாண்டிருக்கின்றார். பாமரர்களுடைய மொழியாளர்களையும் தனது திரை இசைப்பாளர்களிலே கொண்டு வந்திருக்கின்றார். அத்தோடு விஞ்ஞான கருத்துக்களையும் ஆங்காங்கே நுழைத்திருக்கின்றார் லாவகமாக. உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் எப்படி உங்களை ஒரு தனித்துவமான பாடலாசிரியராக நிலைநிறுத்த முயன்றிருக்கின்றீர்கள், அல்லது எதிர்காலத்திலே உங்களுடைய அடையாளம் ஒன்று எப்படி நீங்கள் உங்களை ஏற்படுத்த விரும்புவீர்கள்?
அது மாதிரி ஒரு அடையாளம்ன்ற மாதிரி நான் வச்சுக்க விரும்பல. புதுசா புதுசு புதிய புதிய சிந்தனைகள் கொண்டு வரணும். நான் வந்து என்ன அப்பாவுக்கு இருக்கிற அப்பா வந்து தமிழ் முறைப்படி படிச்சாங்க. அவங்க வந்து ஒரு எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு அப்படி வந்தாங்க. அவங்க அந்த வழியில வந்தாங்க. எனக்கு இலக்கிய அறிவு சுத்தமா கிடையாது. நான் வந்து எதுவுமே ரொம்ப பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு 12 வகுப்பு வரை படிச்ச தமிழ் தான் நான் படித்த தமிழ். அதுக்கப்புறம் புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் கிடையாது. எனக்கும் தமிழுக்கும் இருக்கிற ஒரே உறவு என்னோட 12வதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா அது வந்து திரைப்பாடல்கள் மட்டும் தான். திரைப்பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருப்பேன், திரைப்படங்கள் பாத்துக்கிட்டு இருப்பேன், தமிழ் திரைப்படங்கள் பாத்துக்கிட்டு இருப்பேன். வேற எதுவுமே புத்தகங்கள் படிக்கிற ஒரு இது கிடையாது. அது மாதிரி இருக்கும்போது தெரியல எனக்கு வந்து நான் இதை எப்படி பாக்குறேன்னா எனக்கு சிந்தனைகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாக்குறேன். நான் எதுவுமே என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம சங்க இலக்கியங்களோ இல்ல அது மாதிரியான இலக்கியங்கள்ல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகாம என்னால யோசிக்க முடியுதுன்னு நினைக்கும் போது ஒரு விதத்துல நல்லா இருக்கு. ஆனா வந்து இன்னொரு விதத்துல பாக்கும்போது ஒரு ஹேண்டிகேப்பா தான் நான் பாக்குறேன். இது மாதிரியான இவ்வளவு நல்ல இலக்கியங்கள்லாம் நல்லா படிக்க முடியலையே, நல்லா படிச்சுட்டு வர முடியலையே, அதுக்கான நேரமும் கூட கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு போது ஒரு விதத்துல வருத்தமா தான் இருக்கு. பாடல்கள்ல புதுசா பண்ணணும்னு போது நான் அது தொடர்பாக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடத்திட்டு இருக்கேன். பாடல்கள் வந்து இத்தனை ஆண்டு கால பாடல்கள்ல வந்து ஒவ்வொரு கவிஞரும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எப்படி எல்லாம் பாடல்கள் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி உவமைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன மாதிரியான எதுகை மூணு இயைபு இதெல்லாம் வந்து எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பத்தி வந்து நிறைய ஆராய்ச்சிகள் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் வந்து எனக்கு என்ன எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு முதல்ல வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் பயன்படுத்தின வார்த்தைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். எல்லா சந்தர்ப்பங்களையும் முடியறது இல்ல, ஆனா முடியும் வர எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாம புதிய வார்த்தைகளை கொண்டு வரலாம். அதே மாதிரி உவமைகள் எதுகைகள் இப்ப வந்து ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை ஒன்று எடுத்துக்கிட்டு இப்ப வந்து மேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து அடுத்து கண்டிப்பா வந்து தேகம் தான் கண்டிப்பா பயன்படுத்திருக்காங்க. ஒரு 100 தடவைக்கு மேல பயன்படுத்திருக்காங்க மேகம் தேகம்னா. அது இல்லாம வேற என்ன வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம்? அதிகம் பயன்படுத்தாத வார்த்தை ஆனா வந்து அதே இயை போட முடியற மாதிரியான வார்த்தையை என்ன பயன்படுத்தலான்ற மாதிரியான தேடல்களுக்கு வந்து என்ன ஆட்படுத்துது.
அருமை. அதாவது ஒரு பாடலாசிரியரனுடைய பலம் ஒரு நல்ல இசையமைப்பாளர், அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். அப்படி பார்த்தால் உங்களுடைய தந்தையார் பாடலாசிரியராக பணியாற்றிய இசையமைப்பாளர்களிலே தவிர்க்க முடியாதவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அதாவது இசைஞானி இளையராஜா அவர்களும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் இந்த இரண்டு இமயங்களும் இணைந்து காலத்தால் அழியாத பாடல்களை இன்று வரை, அதாவது அடுத்த தலைமுறையும் கேட்டு ரசிக்கும் அளவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு ரசிகராக இவர்களுடைய பிரிவை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
நான் ரசிகனா தான் பாக்குறேன், வேற எப்படியும் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க சேர்ந்து பணியாற்றிய காலம்னு பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப வந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்க எத்தனையோ ஒரு 15-20 வருஷம் கொடி கட்டி பறந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தோன்றும். ஆனா அவங்க சேர்ந்து பணியாற்றினது வந்து ஒரு 4.5 வருஷம் தான். 80ல் ஆரம்பிச்சு 85ல் அவங்க வந்து முடிச்சாங்க நிழல்கள்ல இருந்து புன்னகை மன்னன் வரைக்கும். இந்த 5 ஆண்டுகள்ல இத்தனை பாடல்கள் அப்படியே மனசுல ஃபுல்லா தங்குற மாதிரியான பாடல்கள் அவங்களால படைக்க முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னும் காலத்தால் அழிக்க முடியாது பாடல்கள், காலத்தை தாண்டி நிக்கிற பாடல்கள் வந்து நிறைய பண்ணிருப்பாங்க. அந்த வந்து வருத்தம் எப்பவுமே எனக்கு இருக்கு. நான் அப்பா கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், ஏன் வந்து நீங்க சேர்ந்து பண்ணல, நீங்க பண்ணலாம் இல்லையா அப்படின்ட்டு. ஆனா அவங்களோட அவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கு மனதில் இருக்கு. அதை வந்து நம்ம அதை ஒரு இதுவா பண்ண முடியாது. ஒரு ரசிகனா அந்த இயக்கம் எப்பவுமே எனக்கு இருக்கு.
இதேபோல இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மைடியர் குட்டிச்சாத்தான், அதனுடைய முயல் வடிவத்திற்கு நீங்கள் பாடலாசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்ததாக அறிகின்றேன். அப்படியா?
ஆமா, வந்துச்சு. அந்த படத்துடைய பாடல்கள் வந்து தமிழ்ல வந்து திருப்பி பண்ணாங்க. இந்த ஒரு ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி டயலாக்ஸ் அப்புறம் வசனங்கள் பாடல்கள் ரெண்டுமே மாத்தணும் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட்க்கு நான் தமிழ்ல பண்ணி கொடுத்தேன். அப்ப வந்து அந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஏற்கனவே வந்து பண்ண ஒரு பாடல்கள், அவர் இளையராஜா அவர்களுடைய இசையில இருந்த பாடல்கள், பாடல் ஒன்றுக்கு வந்து நான் தமிழ்ல எழுத முடிச்சது. அது அதான் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் அவர் கூட க்ளோஸா கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கு.
மகிழ்ச்சி. அது அவருடைய அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததா அல்லது அதை
இல்ல அவரோடு இணைந்து பணியாற்ற மாதிரியான வாய்ப்பு இல்லை. அந்த இசைக்கு வந்து நான் வேலை பார்த்தேன்.
மதன் கார்கி அவர்களே தமிழ் திரை இசை என்ற ஒரு இலக்கணத்தை தாண்டி தனிப்பாடல்கள் என்ற விஷயத்திலும் உங்களுடைய தந்தையார் கவனத்தை செலுத்தியிருக்கின்றார். அது மீண்டும் உங்களுடைய தந்தையார் தான் உதாரணம் காட்ட வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம், அதாவது ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து தனிப்பாடலாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றதா?
எனக்கு வந்து அது மாதிரி தனியே தனிப்பாடல்கள் வந்து இப்போதைக்கு எண்ணம் இல்ல. திரைப்பாடல்கள் மட்டும்தான் நான் இப்போதைக்கு கவனம் செலுத்திட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் திரைப்பாடல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய மனைவி நந்தினியும் வந்து குழந்தைகளுக்காக, தமிழ் குழந்தைகளுக்காகனு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்னு பண்ணோம். அந்த புத்தகம் அது கூட சேர்ந்து ஒரு ஒலி குறுந்தகடு, இசை குறுந்தகடு ஒன்று பண்ணியிருந்தோம். ஒரு 35 பாடல்கள் இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு தேவையான மாதிரி தமிழ், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே சொல்ற மாதிரி ஐ பாட்டி அப்படின்ற பேர்ல அது அது மட்டும்தான் நான் வந்து திரைப்படங்களுக்கு இல்லாம வெளியில வந்து வேலை பார்த்த ஒரு ஒரு ஆல்பம் அப்படின்னா
தான். நிறைவாக அதாவது 2012 ஆண்டே ஆரம்பிக்கின்ற முதல் சிறப்பு நேர்காணலாக உங்களுடைய நேர்காணல் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய வெற்றிகளும் உங்களுடைய சாதனைகளும் இன்னும் தொடர வேண்டும். தமிழ் திரை இசையில் மதன் கார்கி என்கின்ற ஒரு கவிஞர் இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று நேயராகவும் ரசிகராகவும் இந்த வேளையிலே வாழ்த்துகின்றேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி ரூபா. ரொம்ப மகிழ்ச்சி. நானும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு வந்து ஆஸ்திரேலிய தமிழர்கள் எல்லாருக்கிடையும் பேசுற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து நல்ல பாடல்கள் பண்ணணும்ன்ற முயற்சியில இருக்கேன். உங்க எல்லாருடைய ஆதரவு, உங்களோட கருத்துக்கள் வந்து முடியும் போது என் கூட பகிர்ந்துங்க. ஒரு நல்ல பாடல்கள் பண்றதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்கும் உங்க எல்லாரோட வாழ்த்துக்களும் கருத்துக்களும். நன்றி.
நன்றி. நன்றி. வணக்கம்.